الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم لا تفنى أمتي إلا بالطعن والطعن صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எம்மை இந்த உலகத்தில் இந்த சமூகத்தை கடைசி சமூகமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக இந்த உலகத்துக்கு தெரிவு செய்து ஒரு சில காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகம் கடைசி சமூகம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று வாழ்கின்ற இந்த சமூகம் உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் அல்ல. அதே போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை எதுவும் நிரந்தரமானதாக இல்லை. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எமக்கு இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த பூமி, நாம் பார்க்கின்ற இந்த வானங்கள், இவைகள் அனைத்தும் நிரந்தரமானது அல்ல. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களையும் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களையும் அழிப்பதற்கென்ற ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நாளில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அழிந்துவிடும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, நாம் வாழ்கின்ற இந்த பூமியும் அழிந்துவிடும். அல்லாஹ் வேறொரு பூமியை அல்லாஹ் படைப்பான். ஏழு வானங்களையும் அல்லாஹ் அழித்து புதிதாக ஏழு வானங்களை அல்லாஹ் படைப்பான். எம்முடைய கண்ணுக்கு முன்னால் விளங்குகின்ற அனைத்து பிரம்மாண்டமான படைப்பினங்களும் தற்காலிகமானது. அல்லாஹ் அதை அழிக்க இருக்கின்றான். அழிக்கக்கூடிய நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் அருளப்படுகின்ற 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுடைய பல அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி காட்டினார்கள். அழிக்கப்படுகின்ற நாள் அது எப்போது, எந்த நாளில், எந்த சந்தர்ப்பத்தில் என்பது நபி அவர்களுக்கும் தெரியாது, அது அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها نبيه உங்களிடத்தில் மனிதர்கள் கேட்கிறார்கள் கியாமத்துடைய நாள் எப்போது வரும், இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற ஒரு நாள் எப்போது வரும் என்று கேட்பார்கள். மனிதர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நபியை சொல்லுங்கள், அது சம்பந்தமான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அடையாளங்களை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சொன்னது அடையாளங்களை, நபி அவர்கள் சொன்னார்கள் அடையாளங்களை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை நாம் திடீரென்று அழித்து விடுவோம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, இந்த உலகத்தை திடீரென்று நாங்கள் அழிக்க மாட்டோம், திடீரென்று உலகத்தை அழிக்க மாட்டோம். குர்ஆன் சொல்கிறது, ஃபகத் ஜா அஷ்ராதுஹா, 1400 வருடங்களுக்கு முன்னால் வஹி சொன்னது, இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளுடைய அடையாளம் உலகத்தில் நடந்து விட்டது. குர்ஆன் என்று சொன்னது, திடீரென்று நாங்கள் அழிக்க மாட்டோம், திடீரென்று அழிக்க மாட்டோம், அடையாளங்களை உலகத்திலே நாங்கள் காட்டுவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்ஹும் திக்ராஹும், உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளுடைய பெரும்பாலான அடையாளங்களை எமது மூதாதையர்கள் பார்த்து விட்டார்கள், நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அன்று சொன்னான், திடீரென்று நாங்கள் உலகத்தை அழிக்க மாட்டோம், உலகத்தை அழிப்பதற்கு முன்னால் பல அடையாளங்களை உலகத்திலே நாங்கள் உருவாக்கி மனிதர்களுக்கு காட்டுவோம், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள், மறுமைக்காக தயாராகுங்கள், பாவங்களையும் அநியாயங்களையும் விட்டுவிடுங்கள், இறைவனின் பக்கம் திசையை திருப்புங்கள் என்பதற்காக உலகத்தில் பல அடையாளங்களை காட்டித்தான் உலகத்தை நாங்கள் அழிப்போம். அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்ஹும் திக்ராஹும், அடையாளங்களை நாங்கள் மனிதர்களுக்கு உலகத்திலே காட்டுகிறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த நாளில் உலக முடிவை மனிதன் கண்ணால் பார்த்ததன் பின்பு அவன் படிப்பினை பெறுவதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? உலக முடிவை கண்ணால் பார்க்கின்ற அந்த நாளில் எமது தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எமது இஸ்திக்பாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எமது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், திடீரென்று நாங்கள் அழிக்க மாட்டோம், அடையாளங்களை காட்டுகிறோம், அடையாளங்களை காட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை சொன்னார்கள். நபி அவர்கள் பயந்தார்கள், அன்று பயந்தார்கள், நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடலாமே, இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்த நபி நான் தான், எனக்கு பின்னால் நபி கிடையாது என்றால், எனக்கு பின்னால் உலகத்திலே குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, எனக்கு பின்னால் இன்னும் ஒரு நபி வரமாட்டார் என்றால் நான் வாழ்வது கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் வெளிப்படுகின்ற காலம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். இதனால் தான் காற்று வேகமாக அடிக்கின்ற போதும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள், மழை வேகமாக பெய்கின்ற போதும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். அன்று நபி அவர்கள் பயந்தார்கள், நான் வாழ்கின்ற போது உலகம் அழிந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துடைய பல அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் மிக பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். நபி அவர்கள் பிரிந்த அந்த நாள், நபியுடைய மரணம் கியாமத்துடைய நாளின் முதலாவது மிகப்பெரிய அடையாளம். நபியுடைய மரணம் கியாமத் நாளுடைய அடையாளம். ஏன்? நபியுடைய மௌத்துக்கு பின்னால் எப்போதும் அல்லாஹ் உலகத்தை அழிப்பதற்கு போதுமானவன் சொன்னார்கள். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நான் சொல்வதை நீ எண்ணிக்கொள், எழுதி வைத்துக்கொள், எண்ணிவிடு, எண்ணி வைத்துக்கொள், கணக்கு போட்டு வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உலகம் அழிவதற்கு முன்னால் சில அடையாளங்களை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று முதலாவது சொன்னார்கள். மௌத்தி, என்னுடைய மரணம், என்னுடைய மரணம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன பல அடையாளங்கள் நடந்துவிட்டது. நடந்ததை பேசுவதில் பிரயோசனம் கிடையாது. இன்னும் பெரும் பெரும் அடையாளங்கள் நடக்க இருக்கிறது. அது தேவைகள் வருகின்ற போது அதை நாங்கள் பேச வேண்டும். இப்போது நாங்கள் வாழ்கின்ற சமகாலம், கரண்ட் சிச்சுவேஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன என்னென்ன அடையாளங்கள் நான் வாழ்கின்ற போது உலகத்திலே நடக்கிறது என்பதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். இவரது வாழ்வை திருத்த வேண்டும், வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்? நான் வாழ்கின்ற போது இந்த அடையாளங்களை நான் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் இப்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த சமகாலம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அடையாளங்கள் இப்போது படம் போட்டு காட்டப்படுகிறது. கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல பேர்களுக்கு தெரியாது இது ஏன் ஏற்படுகிறது, ஏன் இப்படி வந்தது, ஏன் இந்த நோய் வருகிறது, ஏன் இப்படி மக்கள் அழிகிறார்கள், ஏன் இந்தியாவிலே மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், மக்களுக்கு நோக்கம் தெரியாது, ஏன் இதுவெல்லாம் நடைபெறுகிறது. நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், என்னுடைய மரணம் கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லிவிட்டு அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சமுதாயம் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், என்னுடைய சமூகத்தின் அழிவுக்கோ என்னுடைய சமூகம் உலகத்தில் அழிக்கப்படுவதற்கு இரண்டு விடயங்கள் காரணம் என்று சொன்னார்கள். இரண்டு விடயங்களின் மூலம் என்னுடைய சமூகம் உலகத்தில் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். இரண்டையும் நாங்கள் சமகாலத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது சொன்னார்கள், மனித படுகொலை, மனித படுகொலை. உலகத்திலே எந்த நாட்டில் எந்த திசையை நாங்கள் திரும்பினாலும் அங்கு மனிதர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், முஸ்லீம்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்களாக உலகத்தில் அதிகமாக கொலை நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழியக்கூடிய அந்த நாள் நெருங்குகின்ற போது உலகத்தில் படுகொலைகள் அதிகமாகும். படுகொலையின் மூலம் என்னுடைய சமூகம் உலகத்திலே அழிக்கப்படுவார்கள். பாருங்கள், சிரியாவை பாருங்கள், ஈராக்கை பாருங்கள், யமனை பாருங்கள், எமது பக்கத்து நாடு இந்தியாவை பாருங்கள். ஏன் அழிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனா மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார். கொலை செய்பவனுக்கும் தெரியாது ஏன் இந்த முஸ்லீம்களை நான் கொலை செய்கிறேன், கொலை செய்யப்படுகின்ற முஸ்லீம்களுக்கும் தெரியாது ஏன் நான் இவ்வளவு காலமாக பல்லாயிரம் வருட காலங்களாக நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்கின்ற இந்த பகுதியிலே, இந்த பிரதேசத்திலே ஏன் நாங்கள் கொல்லப்படுகிறோம் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் இரண்டு விடயங்களில்
ஒரு விடயத்தினால் அழிக்கப்படுவார்கள். முதலாவது கொலையின் காரணத்தினால் கொலை செய்யப்பட்டு எனது சமூகம் அழியும் என்று சொன்னார்கள். இரண்டாவது அதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான நோய்கள், மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள், அப்படியான பயங்கரமான நோய்களின் மூலமும் எனது சமூகம் இந்த உலகத்தில் அழிக்கப்படுவார்கள். படுகொலையின் மூலம் அழிக்கப்படுவதை போன்று இந்த சமூகம் பேர் சொல்லப்படாத, மருந்து கண்டுபிடிக்கப்படாத மிக பயங்கரமான நோய்களினால் எனது சமூகம் அழிக்கப்படும், அழிக்கப்படும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு காலத்திலே பயங்கரமான நோய்கள் ஏற்படும், அந்த பயங்கரமான நோய்களினால் மனிதர்கள் அழிவார்கள் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம், ஏன், எப்படி என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்திலேயே கேட்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாபுன் யபஅதுஹு அல்லாஹு அலா மன் யஷா. ஒரு காலத்தில் எய்ட்ஸ் என்றும் கொரோனா என்றும் இன்ஃபுளுன்சா என்றும் ஒபோலா என்றும் நோய்கள் உருவாகும், இது அல்லாஹ்வுடைய அதாப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாப் என்றார்கள். ஒரு காலத்தில் முன்னோர்களை நெருப்பு காற்றினாலும் சத்தத்தினாலும் கல்லினாலும் தண்ணீரினாலும் அழித்தலை போன்று எனது சமூகத்தில் பல பேர்களை அல்லாஹ் அல்லாஹ் பயங்கரமான தொற்று நோய்கள், பயங்கரமான நோய்களின் மூலம் எனது சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றும் சொன்னார்கள். முதலாவது அடையாளம் என்னுடைய மரணம் சொன்னார்கள். இரண்டாவது ஃபத்ஹு பைத்துல் மக்தஸ், பைத்துல் மக்தஸ் உமருடைய காலத்தில் பெற்றுக்கொள்ளப்படும், பெற்றுக்கொள்ளப்பட்டது, அதுவும் ஒரு அடையாளம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள் மூத்தான், மூத்தான், மூத்தான் என்றால் பயங்கரமான நோயினால் எனது சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் அழிவார்கள், அழிக்கப்படுவார்கள். என்னை சகோதரர்களே, நடந்தது இன்றல்ல, இந்த பயங்கரமான நோய் கொரோனா மாத்திரம் அல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரி 6 ஆண்டு, கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது நூற்றாண்டில், ஹிஜ்ரத்துடைய முதலாவது நூற்றாண்டில் இந்த கொரோனாவை விடவும் பயங்கரமான நோய் ஏற்பட்டது. இப்போது நாங்கள் கேட்போம், அழிவென்றால் சஹாபாக்களும் அழிக்கப்பட்டார்களா, நல்லடியார்கள் அழிக்கப்பட்டார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் சில நோய்கள் ஏற்படும், பயங்கரமான நோய்கள், மருந்து கிடையாது, மருந்தை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும், இறைவனால் மாத்திரமே அதை குணப்படுத்த முடியும். அதாவது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, இறைவனை அஞ்சுகின்ற பயபக்தியாளனுக்கு அது ரஹ்மத் என்று சொன்னார்கள். ரஹ்மத் என்றார்கள். ஏன், அவன் இன்னும் பல காலங்கள் வாழும் போது அதை விடவும் பயங்கரமான நிகழ்வுகளை உலகத்தில் அவன் சந்திக்க கூடாது என்பதற்காக அந்த பயங்கரமான நோயினால் முஸ்லீம்களில் சில பேர்களை அல்லாஹ் மௌத்தாக்கி உலகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை எழுத்து விடுவான். நபி அவர்கள் துஆ கேட்டார்களே, அல்லாஹ் ஃபித்னாவுடைய காலத்திலே நான் வாழ்வதற்கு முன்னால் என்னை மௌத்தாக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், பயங்கரமான நோய்கள் உலகத்தில் பொதுவாக மனிதர்களை தண்டிப்பதற்காக, மனிதர்களை அழிப்பதற்காகத்தான் இப்படியான நோய்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். அது அல்லாஹ்வுடைய அடியான் ஒரு முஃமினுக்கு ஏற்பட்டால் இன்னஹா ரஹ்மா, அது ரஹ்மத் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமினுக்கு ரஹ்மத், ஏன், ஈமான் பறிபோகின்ற, இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியேற்ற இருக்கின்ற ஃபித்னாக்கள் உலகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஃபித்னாவுடைய காலத்துக்கு முன்னால் அந்த முஃமினை அல்லாஹ் உலகத்தை விட்டு எடுத்து விடுகிறான், அவனுக்கு ரஹ்மத். சொன்னார்கள், பாவிகளுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அது தண்டனை, அது அவர்களை அழிக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ரி 6 ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்கின்ற போது பாரசீகத்திலே மிக பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோய் மதீனாவிலே தொற்றவில்லை. மதீனாவுடைய மண்ணு அது புனிதமானது. நபியின் உடம்பை சுமக்கின்ற மண்ணு, நபி அவர்கள் சுவாசித்த பூமி, அந்த பூமியில் பயங்கரமான தொற்று நோய்கள் உண்டாகாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உலகத்தில் பல நாடுகளில், பாரசீகத்திலே, ரோமிலே, ஈரானிலே, இப்படியான பிரதேசங்களிலே பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அந்த நோயினால் கொல்லப்பட்டார்கள், மரணித்தார்கள். மதீனாவிலே வாழ்ந்த நபி அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன், அப்போது நல்லடியார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நல்ல மக்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்களே, கியாமத் நாள் நெருங்குகின்ற போது பயங்கரமான நோய்கள் உலகத்தில் உருவாக்கப்பட்டு உருவாகி அந்த நோயினால் மனித இனம் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். நபியுடைய காலத்தில் ஹிஜ்ரி 6 ஆண்டு முதலாவது மிக பயங்கரமான ஒரு தொற்று நோய் பாரசீகத்திலே ஏற்பட்டது. இரண்டாவது மிக பயங்கரமான முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட மிக பயங்கரமான ஒரு வாந்தி பேதி நோய், பயங்கரமான ஆல்கொல்லி நோய், உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 18 ஆண்டு, ஹிஜ்ரி 18 ஆண்டு பிலஸ்தீனில் இருக்கின்ற அமவாஸ் என்று சொல்கின்ற ஒரு ஊரிலே ஒரு பயங்கரமான தோல் நோய் போன்ற ஒரு பயங்கரமான நோய் ஏற்பட்டது. தோளிலே ஏற்படக்கூடிய கிருமிகளின் மூலம் ஏற்படக்கூடிய கொரோனாவை போன்ற ஒரு நோய் ஏற்பட்டது. அது மனிதர்களுடைய குடலை தாக்கக்கூடியதாக மாறி மிக பயங்கரமான ஒரு நோய் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18 ஆண்டு ஏற்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்திலே மிக முக்கியமான சஹாபாக்கள் 25,000 முஸ்லீம்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மௌத்தாகினார்கள். அதிலே மிக முக்கியமான அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நோயினால் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது அவருக்கு ரஹ்மத்தாக இருந்தது. பின்னால் வரக்கூடிய பித்னாக்களுடைய காலங்களில் வாழ்ந்து ஈமானை பறிமுடிப்பதற்கு முன்னால் உபைதா இப்னு ஜர்ராஹ் அவை அல்லாஹ் அந்த நோயை கொடுத்து மௌத்தாக்கினால் அவர்கள் மிக முக்கியமான சஹாபாக்களில் ஒருவராக அந்த நோயினால் மரணித்தார்கள். இரண்டாவது முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய காலத்திலும் நபியுடைய காலத்துக்கு பின்னாலும் மிகப்பெரிய முஃப்தியாக செயல்பட்ட முஆத் இப்னு ஜபலும் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு மரணித்து விடுகிறார். சுரஹ்பீல் இப்னு ஹஸனா ரழியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் போன்ற மிக முக்கியமான 25,000 முஸ்லீம்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது அடையாளம். மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே, ஹிஜ்ரி 69 ஆண்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் தாஊன் அல் ஜாரிஃப் என்று சொல்லப்படுகின்ற மனித உயிரை பறிக்கின்ற நோய், அந்த காலத்துக்கு பேர் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த நோய்க்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற பேர் தாஊன் அல் ஜாரிஃப், மனித உயிரை பறிக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நோய். நபி அவர்கள் என்று சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளம். திசையை நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். பட்டியை, பாவத்தை, அநியாயத்தை, விபச்சாரத்தை நாங்கள் விட வேண்டும். ஏன், உன்னையும் உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாள் வர இருக்கிறது. கொரோனாவை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். 69 ஆண்டு ஜாரி பெறப்படுகின்ற மிக பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அதில் அந்த காலத்திலே வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மரணித்தவர்களுடைய வீதாசாரம் என்னவென்றால் ஒரு நாளைக்கு, ஒரு வருடத்துக்கல்ல, ஒரு நாளைக்கு 70,000 பேர்கள் மௌத்தாகிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 பேர்கள் என்றால் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு ஹிதுமத்து செய்த சஹாபி, நபி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கு மிக அதிகமான குழந்தை பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு பல திருமணங்களை செய்து அவருக்கு சுமார் 120 பிள்ளைகள், 120 பிள்ளைகள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹுடைய 80 குழந்தைகள், தான் பெற்றெடுத்த 80 குழந்தைகள் ஒரே நாளிலே அந்த அல்ஜாரி பெறப்படுகின்ற பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்டு மூத்தாகி விடுகிறார்கள். எப்படி தாங்கியிருப்பார்கள்? அதை தாங்குகின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அவரிடத்தில் ஈமானிய பலம் காணப்பட்டிருக்கும்? 80 பிள்ளைகளை அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்காலத்தில் ஏற்பட்ட சமகால கொரோனாவை விடவும் பயங்கரமான அல்ஜாரிஸ் எனப்படுகின்ற அந்த நோயினால் ஒரு நாளைக்கு 70,000 பேர்கள் மூத்தாகினார்கள். அதில் குறிப்பாக அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய 80 குழந்தைகள் ஒரே நாளிலே மரணித்து விடுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கரா என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவருடைய சுமார் 40 பிள்ளைகளை ஒரே நாளிலே அவர்கள் இழந்து விடுகிறார்கள். எனவே இந்த கொரோனா போன்ற பயங்கரமான நோய்கள் இன்று நேற்றல்ல, இந்த கொரோனா நோயும் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னால் உலகத்திலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நோய், இன்று வேகமாக பரவுகிறது. அரபு உலகத்தையும் விட்டு வைக்கவில்லை, அரபு நாடுகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. புனித பூமியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை போன்று யாரும் குறையாக பேசக்கூடாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு செய்த, அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இன்று சவுதியுடைய உலமாக்களும் சவுதியுடைய ஆட்சியும் புனித பூமிக்கு உலக நாடுகளில் இருந்து பல நாடுகளில் இருந்து மக்கள் வருவார்கள். அவர்களின் மூலம் இந்த நோய்கள் பரப்பலாம், பரவலாம். ஏன் இன்று ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது, கொரோனா உருவாகிய ஒன்றா அல்லது உருவாக்கப்பட்ட ஒன்றா? மருந்தை உலகத்தில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மருத்துவ துறையிலே மாபியாவிலே ஈடுபடுகின்றவர்களுடைய ஒரு சதியா என்றும் உலகத்தில் ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. சைனாவுடைய பொருளாதாரத்தை அப்படியே தகர்க்க வேண்டும் என்பதற்கான மேற்கத்திய சக்தியா என்ற ஒரு கேள்விக்குறியும் வந்திருக்கிறது. ஏன் பல நாடுகளில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இஸ்லாமிய சமூகத்தை பல விதத்திலே அழிப்பதற்கான திட்டங்கள் தீர்த்தப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நான் சொன்னேன், 18ஆம் ஆண்டு அவருடைய ஆட்சி காலம், அமவாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே ஏற்பட்ட அந்த நோய் அப்படியாக ஷாமுடைய பிரதேசம் சிரியா தமஸ்கிற்கு பரவுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள், ஷாமுக்கு போவதற்கு தயாராகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஷாமுக்கு போவாதீர்கள், ஷாமிலே மிக பயங்கரமான ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு மசூரா செய்தார்கள். சஹாபாக்களில் சில பேர்கள் சொன்னார்கள், என்ன நடந்தாலும் பரவாயில்லை போவோம். மூத்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போன்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், வேண்டாம், நாங்கள் பாதுகாப்பாக மதீனாவிலே இருப்போம். ஷாமிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அபு உபைதா அந்த நோயிலால் பிற்காலத்தில் மரணித்தார். அவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தக்தீரை நீங்கள் நம்பவில்லையா? எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் தானே நடக்கும், ஏன் நீங்கள் வரக்கூடாது, ஏன் நீங்க வர வேண்டும் தானே என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்ற போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நஃபிர்ரு மின் தக்தீரில்லாஹி இலா தக்தீரில்லாஹ், நான் வந்து போன்ற ஊர்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த நோய் பரவுது என்று தெரிஞ்சு அந்த ஊருக்கு நான் வந்து எனக்கு நோய் ஏற்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீர் தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், நான் வராமல் மதீனாவில இருந்து என்னை பாதுகாப்பாக எனது சமூகத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கான நடவடிக்கைகளை செய்து நானும் எனது சமூகத்தையும் நான் பாதுகாப்பதும் அதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீர் தான், நான் தக்தீர் இல்லை என்று சொல்லவில்லை என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் வரமாட்டேன் என்ற செய்தியை அனுப்பினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் தற்காப்பை பற்றி பேசியிருக்கிறது. நோய் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை இஸ்லாம் எமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி தந்திருக்கிறது. சில துஆக்களை சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை ஓதுவார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் மறுநாளில் ஏற்படாது என்று சொன்னார்கள். ஏன் சபி அவர்கள் இதை சொல்ல வேண்டும்? நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காலை நேரத்தில் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்கள். ஏன்? சாப்பிடுவதன் மூலமாக பயங்கரமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படாது. நோயை ஏற்படுவது, நோய் வருவதற்கு முன்னால் நோயை விட்டும் மனிதர்களை பாதுகாக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். நோயை உருவாக்கி மருந்தை சந்தைப்படுத்துதல் என்ற மனித நேயமற்ற தன்மைகளை அடையாளப்படுத்திய மார்க்கம் அல்ல இஸ்லாம். பிரச்சனைகளை உருவாக்கி ஆயுதங்களை சந்தைப்படுத்துகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். நோய்களை கண்டுபிடித்து நோய்களை உருவாக்கி மருந்துகளை சந்தைப்படுத்துகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். நோய் வருவதற்கு முன்னால் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தால் கையை கழுக வேண்டும், பல்லை சுத்தப்படுத்த வேண்டும், முகத்தை கழுக வேண்டும். உதூ செய்கின்ற போது கட்டாயமாக கைகளையும் முகங்களையும் பல்லுகளையும் வாய்களையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. தன்னை நோய்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கட்டாய குளிப்பை கடமையாக்கிய மார்க்கம் உலகத்தில் இஸ்லாமை தவிர வேற எந்த மார்க்கமும் கிடையாது. சிறுநீர் கழித்தால் தண்ணீரினால் சுத்தப்படுத்துவதுதான் ஏற்றமானது, சிறந்தது, உகந்தது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய காலத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய ஒட்டகத்துக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் ஏற்பட்ட ஒட்டகத்தை ஏழைய ஒட்டகங்களோடு சேர்த்து நீங்கள் போட வேண்டாம். அந்த நோய் ஏற்பட்ட ஒட்டகத்தில் இருந்து கிருமிகள் பரவி ஏழைய ஒட்டகங்களுக்கும் அந்த நோய் ஏற்படும் என்று ஒட்டகத்தையும் நபி அவர்கள் நோய்களை மட்டும் பாதுகாக்க சொன்னார்கள், ஒட்டகத்தை. எனவே மனிதர்களை பாதுகாக்கின்ற மார்க்கம் இஸ்லாம், மனித நேயத்தை பேணுகின்ற மார்க்கம் இஸ்லாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான்காவது முதலாவது நூற்றாண்டில் நடைபெற்ற நான்காவது மிக பயங்கரமான நோய் எதிரி. 87ஆம் ஆண்டு மிக பயங்கரமான கொரோனாவை போன்ற ஒரு நோய் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலும் ஏற்பட்டது. அதில் அதுக்கு சொல்வார்கள் தாஊனுல் அஸ்ரா, தாஊனுல் ஃபதயா, தாஊனுல் அஸ்ராப் என்று அதிகமான குமரி பெண்கள் தான் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். இன்று கொரோனாவின் மூலம் வயோதிபர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்று எதிரி 87ஆம் ஆண்டு உலகத்தில் ஏற்பட்ட இது போன்ற ஒரு நோயினால் குமரி பெண்கள் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதில் தான் இஸ்லாமிய குலப்பாக்களிலே மிக அதிகமான பேர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மௌத்தாகினார்கள். எதுவரைக்கும் என்றால் அப்துல் மணிக்கு முன் மருவான் என்று சொல்கின்ற இஸ்லாமிய உமையாக்களுடைய ஒரு ஆட்சியாளர் அந்த நோயினால் தான் அவரும் மரணித்தார். எனவே கண்ணியமான சகோதரர்கள், எதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்று ஏற்பட்ட கொரோனாவை நாங்கள் சற்று வித்தியாசமாக நாங்கள் பேசுகிறோம். ஏன் இப்படி ஏற்பட வேண்டும்? ஏன் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை? கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்களும் குர்ஆனும் எதை சொல்கிறது என்றால், இப்படியான பேரழிவுகளும் பயங்கரமான நோய்களும் ஏற்படுகின்ற போது ஒரு முஸ்லிம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஏன் இப்படியான நோய்கள் ஏற்படுகிறது, பயங்கரமான நோய்கள் ஏன் உலகத்தில் ஏற்படுகிறது என்ற காரணத்தை தான் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டுமே தவிர வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது. அதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். உலகத்தை அழிப்பதற்கான அந்த நாளுடைய அடையாளங்கள் முக்கியமான ஒன்றுதான், அதிகமான மரணங்கள் ஏற்படும், திடீர் மரணங்கள் ஏற்படும் என்று சொல்கிற நேரத்திலே கண்ணியமான சகோதரர், என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், உலகத்தில் மனிதர்கள் இரண்டு விதங்களில் ஒன்றில் அழிக்கப்படுகிறார். ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள் ஆயுதங்களின் மூலம், இன்னும் சில சாரார் இயற்கை அனர்த்தங்களின் மூலம், இப்படியான நோய்களின் மூலம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னான் குர்ஆனில், உலகத்தை திடீரென்று நாங்கள் அழிக்க மாட்டோம், அதற்கான அடையாளங்களை உலகத்திலே நாங்கள் காட்டுவோம். இந்த கொரோனா என்பதும் இது போன்ற இன்னும் 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 பயங்கரமான நோய்கள் உலகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நபியுடைய ஹதீஸ் பொய்யாகாதே? எந்த சமூகம் மிக பயங்கர, அதாவது நேரடியாக பகிரங்கமாக விபச்சாரத்துக்கும் ஓரின சேர்க்கைக்கும் எந்த சமூகம் உலகத்தில் அனுமதி கொடுப்பார்களோ, அவ்விரண்டையும் சர்வசாதாரணமாக கருதுவார்களோ? கண்ணியமான சகோதரர், சில நேரத்திலே கவர்ச்சியான ஆடைகள், உலமாக்கர் விளக்கம் சொல்கிறார்கள், அரை குறை ஆடை அணியக்கூடிய பிரதேசங்களில், அரை குறையாக டிரஸ் பண்ணுகின்ற நாடுகளில், பெயர் சொல்ல முடியாத மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று நாங்கள் அந்த காலத்தை கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரை குறை ஆடை, அரைகுடைய குறையாக ஆடை அணிவதை நாகரீகம் என்று, ஃபேஷன் என்று உலகத்தில் அடையாளப்படுத்திய பல நாடுகளிலே இந்த நோய் பரவி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போது ஃபாஹிஷா எனப்படுகின்ற ஓரின சேர்க்கை, விபச்சாரம், அநாகரீகமான ஆடை முறை, பூர்த்தியான ஆடை இல்லாத குறையான ஆடை, டிரெஸ் கோட், இந்த மூன்று விடயங்களும் எந்த சமூகத்திலே எந்த ஊரிலே உருவாகுமோ அந்த ஊரை அல்லாஹ் பயங்கரமான நோய்களை அவர்கள் மீது சாட்டி அவர்களை அழிப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பாடம் படிப்போம், படிப்பினை பெறுவோம், விபச்சாரம் அற்ற ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஓருணை சேர்க்கைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்று அநாகரீக ஆடைகள், அரை குறையான ஆடைகள், இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மாற்றமான நிர்வாண ஆடை கலாச்சாரத்தை விட்டும் எங்களுடைய சமூகத்தை, குறிப்பாக இஸ்லாமிய யுவதிகளை நாங்கள் பாதுகாக்க முன்வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நேற்று சீனா, நாளை நாமாக இருக்கலாம். ஏன் அரபு நாடு வரைக்கும் இந்த நோய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குல்லனா அல்லாஹு தஆலா இப்படியான அடையாளங்களை பார்த்து, இப்படியான சோதனைகளை பார்த்து, இப்படியான தண்டனைகளை பார்த்து இறைவனின் பால் நெருங்கக்கூடியவர்களாக, பாவங்களை விடக்கூடியவர்களாக, விபச்சாரத்தை விடக்கூடியவர்களாக, வட்டியை விடக்கூடியவர்களாக, அநியாயத்தை விடக்கூடியவர்களாக, அநாகரிகத்தை விடக்கூடியவர்களாக எம்மை மாற்றி இப்படியான அடையாளங்களை பார்த்து, கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் தான் இது, நான் திருந்த வேண்டும், மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியவானாக. யாழ்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து, ஈமானுக்காக உழைத்து, ஈமானுக்காக குரல் கொடுத்து, ஈமானுக்காக மன்னிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவாயாக.